அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிசியில் இரண்டாவது சாப்டர் பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய பிரிவு 6லிருந்து 20 வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டம், இதனுடைய வருடம் 1860. முதல் அத்தியாயம் 300 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இரண்டாவது அத்தியாயம் பொது விளக்கங்கள், அதாவது ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ். இதில் செக்ஷன் 6லிருந்து 52A வரைக்குமான பிரிவுகள் இருக்கு. முதல்ல நம்ம பிரிவு 6 செக்ஷன் 6 என்னன்னு பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அஃபென்ஸ் பீனல் ப்ரொவிஷன், அதாவது குற்றம் தண்டனை வகை முறைகள், இதுக்கு டெஃபினிஷனும் கொடுத்துருப்பாங்க, இல்லஸ்ட்ரேஷனும் கொடுத்துருப்பாங்க. அதாவது வரையறையும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அஃபென்ஸ் பீனல் ப்ரொவிஷன், இது இரண்டுத்துக்கும் எடுத்துக்காட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை படிக்கும் போது நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்ரல் எக்ஸப்ஷனுக்கு உட்பட்டு தான் இதை நம்ம பொருள் எடுத்துக்கணும். சாப்டர் 4 ஐபிசியில் 4வது சாப்டர் ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ், அதாவது பொது விதி விலக்குகள். இதில் பிரிவு 76லேருந்து 106 வரைக்கும் இருக்குது. இந்த சாப்டருக்கு உட்பட்டு தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவையும் நாம் படிக்கணும். ஏன் அப்படின்னா, ஏ அப்படின்னு ஒரு நபர் இருக்கார், அவர் ஒரு கொலை செய்துடுறாரு, அதுக்கு லைஃப் சென்டென்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஜென்ரல் எக்ஸப்ஷனை பொறுத்த வரைக்கும் 7 வயசுக்கு உட்பட்டவர்களை தண்டிக்க முடியாது. தற்காப்புரிமைக்காக கொலை செய்யப்படும் போதும் அவங்களுக்கு தண்டனை கிடையாது. அதுவும் இல்லாமல் மனநிலை சரியில்லாதவர்கள் செய்த விஷயமும் தண்டிக்க முடியாது. இப்படிப்பட்ட விலக்குகளுக்கு உட்பட்டு தான் நாம் ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னு இந்த செக்ஷன் 6ல் சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தண்டனை வகைமுறையாக இருந்தாலும் சரி, அதற்கான வரையறை எடுத்துக்காட்டை நம்ம படிக்கும் போது விதி விலக்குகளுக்கு உட்பட்டு தான் பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அடுத்து பிரிவு 7. பிரிவு 7 வந்து சென்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன்ட், அதாவது ஒரு விஷயம் ஒரு தடவை சொல்லப்பட்டுட்டா, ஒரு சொற்பொருளில் சொல்லப்பட்டு விட்டால் அதே பொருளை தான் இந்த ஆக்ட் முழுக்கவும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம், அஃபென்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆர் ஒமிஷன் contrary to the provisions of this code, அதாவது ஐபிசி கோடுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஒரு செய்கை இல்லைனா விடுகை, இது இந்திய தண்டனை சட்டத்துக்கு முரணாக இருந்தால் கண்டிப்பாக அது குற்றம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இதே விளக்கம்தான் இந்த ஹோல் ஐபிசிலையும் வந்து இந்த விளக்கம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கான்ட்ரரியாக முரணாக திருப்பி இதை வேறு மாதிரி அவங்க திருச்சி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் ஒரு சென்ஸில் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி தான் இந்த ஆக்ட் முழுக்க நீங்கள் பொருள் எடுத்துக்கணும். அடுத்து பிரிவு 8. பிரிவு 8 வந்து ஜெண்டர், பாலினம் பற்றி சொல்கிறாங்க. அதாவது ப்ரொனவுன் ஹீ அப்படின்றது ஒரு ஆணை குறிக்கிறதுக்காக அவன் அப்படின்னு ஒரு சுட்டு பெயர் இது. அதே மாதிரி ஹிஸ் ஹிம் அப்படின்றதும் அவனுடைய அவனுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன் வந்து ஒரு இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவனுக்குன்னு தான் நம்ம படிப்போம். அப்போது ஒரு குற்றம் ஒருவன் செய்திருந்தால் அப்படின்னா அது ஆண்மகனை மட்டும் குறிக்கிறது இல்லை, எந்த ஒரு நபரையும் குறிக்கிறது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அது ஒருவன் அப்படின்னு இருக்கிறதால அது ஆணுக்கு மட்டும்தான் அந்த செக்ஷன்னு நினச்சிடக்கூடாது, குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக ஹீ ஹிம் ஹிஸ்ன்னு எந்த ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது எந்த நபரையும் குறிக்கும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பிரிவு 9. பிரிவு 9 வந்து நம்பர், அதாவது எண், ஒருமை பன்மை. ஸோ சிங்குலர் அப்படின்னா ஒரே ஒரு நபரை குறிக்கிறதுக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட நபரை குறிக்கிறது ப்ளூரல்ல நம்ம சொல்லுவோம். ஸோ ஒருவேளை ஒருவர் இதை செய்திருந்தால் அவருக்கு இந்த தண்டனை அப்படின்னா நிறைய பேர் செஞ்சால் கிடையாதான்னு நம்ம கேட்டுடக்கூடாது. ஸோ சிங்குலரில் ஒரு சென்டென்ஸ் அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை சிங்குலரில் முடிச்சிருப்பாங்க. அதனால் அது ப்ளூரல் ஃபார்முக்கு இல்லை, நிறைய பேர் செஞ்சால் அந்த தண்டனை கிடையாதுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதனால் சிங்குலர் ப்ளூரலாகவும், சில நேரத்தில் ப்ளூரல் ஆரம்பித்த விஷயம் சிங்குலருக்கும் இருக்கும்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். அடுத்து பிரிவு 10. பிரிவு 10ல் மேன்னா என்ன, உமன்னா என்னன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆடவன் அப்படின்னா மனித ஜாதியை சேர்ந்த எந்த வயதும் இருக்கக்கூடிய ஒரு ஆணை ஆடவன், மேன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். அதே மாதிரியே மனித ஜாதியை சார்ந்த எந்த வயதும் உள்ள ஒரு பெண்ணை மகள், அதாவது உமன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. பிரிவு 11, பர்சன்னா என்னன்னு இதில் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல், கம்பெனி, அசோசியேஷன், பாடி ஆஃப் பர்சன்ஸ், இந்த மூணுமே பர்சன் அப்படின்ற விளக்கத்துக்குள்ளே தான் வரும். அதாவது வணிக நிறுவனம், சங்கம், ஆட்களின் குழு, இந்த மூன்றும் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சரி, பதிவு செய்யப்படாவிட்டாலும் சரி, இது பர்சன் அப்படின்ற அந்த பொருளை தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால்தான் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட்னு சொல்கிறாங்க. ஸோ வணிக நிறுவனம், சங்கம், ஆட்களின் குழு, இது மூணுமே ஆல் அப்படின்ற அந்த பொருள் விளக்கத்தில் தான் வரும். அடுத்து 12வது பிரிவு, இதில் பொதுமக்கள்னா யார், பப்ளிக் அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. எனி கிளாஸ் ஆர் எனி கம்யூனிட்டி, எந்த ஒரு பிரிவையும் இல்லைனா எந்த ஒரு சமூகத்தையும் சேர்ந்த மக்களையும் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 13, 14க்கு விளக்கம் இருக்குது, 15, 16 இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டுருச்சு. ஸோ 13 அரசி அப்படின்றத விளக்கக்கூடிய செக்ஷன், 15 பிரிட்டிஷ் இந்தியா, 16 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு, இதை சொல்லக்கூடிய பிரிவுகள். அரசின்றது 1950லேயும் பிரிட்டிஷ் இந்தியா, இந்திய அரசு சொல்லக்கூடிய இந்த பிரிவுகள் 1937லும் நம்ம சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுருச்சு. பிரிவு 14 வந்து அரசு ஊழியர், சர்வன்ட் ஆஃப் கவர்மெண்ட்னா யார் அப்படின்னு இங்கே விளக்கம் சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம், இந்திய அரசால், இந்திய அரசாங்கத்தின்படி ஒரு ஆஃபீஸர் ஆர் சர்வெண்ட், அலுவலர் அல்லது ஒரு ஊழியர், அவருடைய பணியில் தொடர்ந்து இருந்தாலோ, புதிதாக அவர் அப்பாயிண்ட் பண்ணப்படுறது, நியமிக்கப்பட்டாலோ, புதியதாக அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டாலோ, எம்ப்ளாய் செய்யப்பட்டாலோ, அவரை அரசு ஊழியர்னு சொல்லலாம். ஸோ முதல் விஷயம், இந்திய அரசாங்கத்தால் இவர் வந்து பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கணும். யார்னா அலுவலர் அல்லது ஊழியர். இவங்க தொடர்ந்து சர்வீஸில் கண்டினியூ பண்ணவங்களாக இருக்கலாம், இல்லை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணிடலாம், புதுசாக எம்ப்ளாய் பண்ணப்படலாம், இவங்களை நம்ம அரசு ஊழியர்னு சொல்லலான்னு இந்த பிரிவில் சொல்கிறாங்க. செக்ஷன் 17 வந்து அரசுனா என்ன அப்படின்னு எடுத்து சொல்லுது. அரசுனா இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் குறிக்கும், அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் குறிக்கும், அதாவது மத்திய அரசையும் குறிக்கும், மாநில அரசையும் குறிக்கும். 18வது பிரிவு இந்தியாவுக்கு விளக்கம் சொல்லுது. இந்தியா அப்படின்றது ஜம்மு மற்றும் காஷ்மீர் நீங்களாக மீதி இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய, இந்திய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே இந்தியா தான். ஸோ எக்ஸ்க்ளூட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்திய பகுதி முழுமையுமே வந்து இந்தியா தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிவு 19, ஜட்ஜ், நீதிபதினா யாரு அப்படின்னு இந்த செக்ஷன் விளக்கம் கொடுக்குது. இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் நோட்ஸுக்கு இது நிச்சயமாக ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான இதாக இருக்கும். ஸோ நீதிபதினா யார், மூணு விஷயம் இதில் நம்ம தனித்தனியாக பார்க்கணும். முதல் விஷயம், அஃபீஷியல் டெசிக்னேஷன், அலுவல் முறையில் நீதிபதி அப்படின்னு பதவி பெயர் பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க அஃபீஷியலாகவே அவங்க இவங்க ஜட்ஜ் அப்படின்னு அவங்களுக்கு டெசிக்னேஷன் கொடுக்கப்பட்டிருந்தா அவங்க ஜட்ஜ். முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், டெஃபினிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் ஒரு லீகல் ப்ரொசீடிங்கில். அந்த லீகல் ப்ரொசீடிங் சிவிலாக இருக்கலாம், கிரிமினலாக இருக்கலாம், உரிமையல் வழக்கு அல்லது குற்றவியல் வழக்காக இருக்கலாம். அந்த வழக்கை விசாரித்து டெஃபினிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் ஒரு முடிவான தீர்ப்பை வழங்கக்கூடிய சட்டப்படி அதிகாரம் கொண்ட நபரை நம்ம நீதிபதின்னு சொல்லலாம். இதில் இன்னும் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அந்த உறுதியான அந்த தீர்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, முடிவான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு ஒருவேளை மேல்முறையீடுக்கு போகாவிட்டால் முடிவானதாக இருந்தாலோ, அந்த ஒரு முடிவான தீர்ப்பு மேல் முறையீடு இல்லைன்னா ஒரு மேல் அதிகாரி ஒருத்தரால் உறுதி செய்யப்பட்டா, ஒரு முடிவான தீர்ப்பாக இருந்தாலோ, அந்த தீர்ப்பு சட்டப்படியாக வழங்கக்கூடியவரும் நீதிபதி அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா, மேலே நம்ம சொன்ன மாதிரியே ஒரு டெஃபினிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் முடிவான ஒரு தீர்ப்பை பகர்வதற்காக சட்டப்படியாக அதிகாரம் அளிக்கப்பட்டு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் 3 பேர் இருக்கலாம், இல்லை 5 பேர் இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையுமே நம்ம நீதிபதின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா, எடுத்துக்காட்டில் சில பேர்லாம் வந்து ஜட்ஜாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னா, கலெக்டர், ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உரிமையியல் வழக்கில் சிவில் கேஸை பொறுத்த மட்டிலும் அவர் எடுத்து விசாரணை செய்து முடிவு செய்திருக்கக்கூடிய அந்த உரிமையல் வழக்கில் அவர் தான் வந்து அந்த நேரத்தில் ஜட்ஜ். இது Act 10 of 1859 படி வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல அவர் வந்து ஜட்ஜு அப்படின்னு தான் அவர் நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், எ மெம்பர் ஆஃப் பஞ்சாயத், ஊராட்சி உறுப்பினரும் உரிமையல் வழக்கை பொறுத்த மட்டிலும் அவர் எடுத்து விசாரணை செய்து ஒரு முடிவு பகர்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல அவரும் ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வேலிடிட்டி தரது எதுன்னு பார்த்திங்கன்னா, சென்னை சட்ட தொகுப்பு 1816 ஒழுங்குமுறை 7 படி வந்து பார்த்திங்கன்னா, ஊராட்சி உறுப்பினரும் ஒரு ஜட்ஜு தான். மூன்றாவது விஷயம் வந்து மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட் தமிழில் நம்ம நடுவர்னு சொல்வோம். நடுவர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நேர்வில் அவர் ஜட்ஜுன்னு சொல்லலாம், இன்னொரு விஷயத்தில் அவர் ஜட்ஜ் இல்லைன்னு சொல்லலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் நல்லா தெரியணும்னா சிஆர்பிசியில் வந்து Section 29 படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதாவது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்ன்னு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவங்க 7 வரைக்கும் தான் அந்த தண்டனைகளை மட்டும்தான் விசாரித்து தண்டனை கொடுக்க முடியுன்ட்ருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா 3 வரைக்கும் தான் விசாரித்து தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. ஸோ செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து 1 கொடுக்கக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த விஷய அதை தான் அவங்க ட்ரையல் எடுக்க முடியும்னு இருக்குது. ஸோ சிஆர்பிசியில் Section 29 படிங்க. அதன்படி நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேஜிஸ்ட்ரேட் அவர் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிரிமினல் கேஸ் எடுத்து அதில் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறார் அப்படின்னா அங்கே அவர் ஜட்ஜு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு, அவர் வந்து ஒரு நார்மல் கேஸ், அது வந்து 1 அந்த கேஸ் விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கணும்னா அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஸோ அது அவர் ட்ரையலும் எடுத்து விசாரித்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாருன்னா அந்த கேஸில் அவர் வந்து ஜட்ஜ். இன்னொரு விஷயம் இருக்குது, செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 மேம்பட்டு இருக்கக்கூடிய தண்டனை கொடுக்க முடியாது. அப்போது அவர்கிட்ட ஒரு 7 தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் வருதுன்னா அவர் ட்ரையலுக்கு கமிட் பண்ணி இன்னொரு கோர்ட்டுக்கு அதை சென்ட் பண்ணிடுவார். அதாவது அவரால் அந்த கேஸை வந்து ட்ரையல் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, இந்த நேர்வில் அவர் நடுவர் அதாவது ஜட்ஜ் கிடையாது, அதில் வந்து நாட் அ ஜட்ஜ்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பிரிவு 20, கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி மன்றம்னா என்னன்னு சொல்கிறாங்க. இதில் 2 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் ஜட்ஜ், பாடி ஆஃப் ஜட்ஜஸ். ரெண்டாவது ஆக்ட் ஜுடிஷியலி. நம்ம மேலே வந்து ஜட்ஜுனா யாருன்னு பார்த்துட்டோம், பாடி ஆஃப் ஜட்ஜஸ் அதில் இருக்கக்கூடியவங்களும் எல்லோரும் ஜட்ஜுன்னு பார்த்தோம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே நீதிமுறையில் செயல்படும்போது, வென் ஆக்ட் ஜுடிஷியலி, அவங்க நீதிமுறையில் செயல்படும் போது அதை தான் நீதிமன்றம்னு சொல்கிறாங்க. ஒரு நீதிபதியோ இல்லை நீதிபதிகளின் குழு ஒன்றோ நீதிமுறையில் செயல்படுவதை தான் நீதிமன்றம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுலேயும் எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா, 1816 வருடம் சென்னை சட்டத்தொகுப்பு ஒழுங்குமுறை 7, இதன்படி ஊராட்சி உறுப்பினரும் ஒரு உரிமையல் வழக்கில் செயல்படும் போது அங்கேயுமே அவங்க ஜுடிஷியல் ஆக்ட் சட்டப்படி அவங்க நீதிமுறையில் செயல்படும் போது அவங்களும் நீதிமன்றம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டில் சொல்கிறாங்க. முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஊராட்சி உறுப்பினரும் உரிமையல் வழக்கில் ஒரு நீதிபதி தான். அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமையலை, அவங்க உரிமையல் வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா அவங்களும் அந்த விஷயம் அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிங் பெல்லும் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக ஒரு கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.